بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் இன்று இஷா துலைக்கு பிறகு நாம் அனைவரும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. அன்பான சகோதரர்களே, இந்த நேரத்தில் இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் கலிமாவுக்கு அடுத்து இரண்டாவது சொல்லப்பட்ட மிக முக்கியமான கடமை, ஈமானுக்கும் குஃபுருக்கும் இடையில் வித்தியாசமாக வேறுபடுத்தி காட்டக்கூடிய அம்சமாக இருக்கின்ற தொழுகையை பற்றி இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அந்த தொழுகையில் கவனத்தோடு எப்படி தொழுவது, நம்முடைய கவனத்தை எல்லாம் ஒருமுகப்படுத்தி அல்லாஹ்வுடைய நினைப்புடன் வேற துன்யா விஷயங்கள் எதையும் நம்முடைய சிந்தனைகளுக்குள் கொண்டு வராமல் நம்முடைய கவனத்தை ஒருமுகப்படுத்தி தொழுவது எப்படி என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதனை நாம் அறிந்து தொழுகையில் நம்முடைய கவனத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். இதை பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான தலைப்பு. ஏனென்றால் இன்றைக்கு எல்லா மக்களுடைய தேட்டமும் இதுவாகத்தான் இருக்கிறது. எல்லா மக்களும் எதை எதிர்பார்க்குறாங்கன்னா, நம்முடைய தொழுகை கவனத்தோடு நம்ம தொழுகணும். அதுக்கு என்ன வழி? இதை அதிகமான மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏன்னா எல்லாரிடத்துலையும் ஒரு மனக்குறை இருக்கிறது, நம்ம சரியாக தொழுகலை. கண்டிப்பாக இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கும், எனக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்கும், மூமினாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இருக்கும். ஏன்னா நம்முடைய தொழுகையில் இருந்தோம்னா, பத்து நிமிஷம் தொழுகிறோன்னு வைங்களேன், பத்து நிமிஷமும் அல்லாஹ்வுடைய நினைப்போடு இருக்கிறோமா? பத்து நிமிஷமும் இறை நினைப்போடு இருக்கிறோமா? அல்லாஹ் நம்மளை பார்க்குறான், கண்காணிக்கிறான், நம்ம ருக்கு செய்கிறோம், சஜ்தா செய்கிறோம், அந்த ஓதக்கூடிய வார்த்தைகளுடைய பொருளை எல்லாம் உணர்கிறோம். இந்த மாதிரி நம்ம தொழுகையில் முழு நேரமும் அப்படி இருப்பதல்ல, அது அவரவர்களுடைய கவனத்துக்கு தகுந்த மாதிரி. பத்து நிமிஷம் தொழுகையில் சில பேர் ரெண்டு நிமிஷம் மட்டும் கவனத்தை ஒருமுகப்படுத்துவாங்க, எட்டு நிமிஷம் வெளியில் தான் மனம் அலைப்பாயும். சில பேருக்கு பத்து நிமிஷமும் கிடையாது, பத்து நிமிஷம் தொழுகையில் நின்றாலும் சரி வெளியில் நிற்கிற மாதிரி தான். ஆனால் எந்த ஒரு காரியத்தையும் இப்படி செய்கிறத பார்க்க முடியாது. ஒருத்தர் சமைக்கும் போது சமையலில் கவனமாக இருக்கும் இல்லையா, தூங்கும்போது தூக்கத்தில் கவனமாக இருக்கிறோம், வேலை செய்யும்போது வேலையில் கவனமாக இருக்கிறோம், ஆனால் தொழுகும்போது தொழுகையில் கவனமாக இருக்கிறோமா? இருக்க முடியலை. ஏன்னா செய்தான் கன்ஃபார்மாக இருக்கிறாங்கிறதுக்கு ஆதாரம். இது என்ன ஆதாரம்? நமக்கு எவ்வளோ முயற்சி பண்ணியும் தொழுகையை நம்ம கவனமாக தொழ முடியலை, அதில் குறைபாடு ஏற்படுகிறது, நம்முடைய கவனத்தை ஒருமுகப்படுத்த முடியவில்லை. என்ன காரணம்? செய்தான் இருக்கிறாங்கிறதுனால அப்படி நடக்குது. மற்ற விஷயங்களில் நமக்கு கவனம் வந்தாலும் இந்த தொழுகையில் நமக்கு கவனம் வரமாட்டேங்குது, கவனம் குறைவாக இருக்கிறது, நம்முடைய கவனம் திசை மாறுகிறது. காரணம், சைத்தான் இருந்து கொண்டு நம்மை நம்முடைய கவனத்தை திசை திருப்பி கொண்டிருக்கிறான். அதனால தான் நாலு ரக்காய தொழுகையில் கூட நம்ம எத்தனை ரக்காய தொழுதான் நமக்கு தெரியாமல் போயிடுது. நாற்பது ரக்காயத்தா தொழுகிறோம், ஐம்பதா தொழுகிறோம், தொழுகிறது நாலே நாலு ரக்காயத்து. அந்த நாலு ரக்காயத்தில் இது மூணாவது ரக்காயத்தா ரெண்டாவது ரக்காயத்தா அதுவே மறந்து போயிடுது. ரெண்டு சஜிதாவில் இது முதல் சஜிதா தானா, ரெண்டாவது சஜிதா தானா, குழப்பம் வருதா? இருக்கிறது ரெண்டே ரெண்டு அத்தையாத்து, அந்த அத்தையாத்தில் கடைசி அத்தையாத்தா, இது முந்தைய அத்தையாத்தா, அதில் குழப்பம். ஒரு சின்ன நம்பர் சின்ன எண்ணிக்கையிலேயே இவ்வளவு தடுமாற்றம், இவ்வளவு குழப்பம் வருது. சைத்தான் இருந்து கொண்டு அனைவருடைய மனதிலையும் ஊசலாட்டங்களையும் தொழுகையில் நம்முடைய கவனத்தை வேறு பக்கம் மாற்றி கொண்டிருக்கிறான். அதனால் எல்லா மக்களுக்கும் உள்ள மனக்குமுறல், ஒரு கேள்வி, ஒரு விடை என்னென்னா, தொழுகையில் நம்முடைய கவனத்தை ஒருமுகப்படுத்தி தொழுகிறது எப்படி, எப்படி தொழுதா கவனமாக நம்ம தொழுகலாம், அதுக்கு என்ன வழி இருக்குது அதை சொல்லுங்கள். இப்படி நிறைய மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த கவனக்குறைவுனால தான் தொழுகையினால் ஏற்பட வேண்டிய முக்கியமான மாற்றங்கள் பல பேரிடத்தில் ஏற்படுவதில்லை. நிறைய மக்கள் தொழுகிறாங்க அல்லாஹ்வுடைய கிருபையால். தொழாத மக்களும் ஒரு சாரார் இருக்கிறாங்க, தொழக்கூடிய மக்களும் ஒரு சாரார் இருக்கிறாங்க. தொழுகையினால் சில மாற்றங்கள் ஏற்படும் என்று அல்லாஹ் திருமறை குரானில் கூறுகிறான். இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான அருவறுக்கத்தக்க காரியங்களை விட்டு உங்களை தடுக்கும். வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய நினைப்பு மிகப்பெரியது என்று அல்லாஹ் கூறுகிறான். தொழுகை மானக்கேடு அருவறுக்கத்தக்க காரியங்களை விட்டு நம்மை தடுக்க வேண்டும். ஒரு சரியான அடிப்படையில் ஒருவர் தொழுகிறாரா, அவர் மானக்காடான காரியங்களை செய்ய மாட்டார், அருவறுக்கத்தக்க காரியங்களில் ஈடுபட மாட்டார். ஆனால் தொழுகையாளிகளில் பல பேர் மானக்கேடான காரியத்தை செய்வங்களாக பார்க்குறோம். அல்லாஹ் ரசூலுக்கு புறம்பான பல காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நம்ம பார்க்குறோம். சில தவறுகளை துணிந்து செய்பவர்களாக நம்ம பார்க்குறோம். நமக்கே பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா தொழுகிறாரு, அஞ்சு வேளை தொழுகிறாரு, ஆனால் இந்த தப்பை செய்கிறாரே, என்ன காரணம்? தொழுகிறது முக்கியமல்ல, அந்த தொழுகையில் நம்முடைய கவனத்தை ஒருமுகப்படுத்தி தொழுகணும். அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு உருக்கத்தோடு அல்லாஹ்வுக்கு பணிந்து பயபக்தியோடு நம்ம தொழுகணும். அந்த தொழுகையினால தான் இந்த மாற்றம் வரும். அப்படிப்பட்ட தொழுகை நம்மிடத்தில் வந்துவிட்டால் கண்டிப்பாக மானக்கேடு போய்விடும், அனாச்சாரம் போய்விடும், நம்முடைய செயல்பாடுகள்லாம் சரியாக அமைந்துவிடும். ஆனால் அந்த மாதிரியான தொழுகை அமைய வேண்டுமென்றால், தொழுகையினால் அது மாதிரியான நல்ல மாற்றங்கள் நம்மிடத்தில் ஏற்பட வேண்டுமென்றால், நம்ம என்ன செய்யணும், தொழுகையில் பயபக்தியுடன் நாம் தொழ வேண்டும். ஏன்னா நயவஞ்சகர்களுக்கும் மூமின்களுக்கும் வித்தியாசமே இந்த பயபக்தி தான். முனாஃபிக்கீன்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தொழதான் வந்தாங்க. தொழுதாங்களா இல்லையா நயவஞ்சகர்கள்? தொழுதார்கள். சஹாபாக்களும் தொழுதார்கள். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? இவங்களும் ருக்கு செய்கிறாங்க, இவங்களும் ருக்கு செய்கிறாங்க. நல்ல மக்களும் சஜ்தா செய்கிறாங்க, முனாஃபிக்கீன்களும் சஜ்தா செய்கிறாங்க. ரெண்டு பேருடைய தொழுகைக்கு என்ன வித்தியாசம்? இந்த தொழுகையில் பயபக்தி இருக்கும், இந்த தொழுகையில் பயபக்தி இருக்காது. அல்லாவே நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா முனாஃபிக்கீன்கள்? அல்லாஹ் அப்படி சொல்லலை. வலா எதுக்குருன் அல்லாஹ் இல்லா கலீலா, நயவஞ்சகர்கள் தொழுகிறார்கள், அந்த தொழுகையிலே அல்லாவை குறைவாகத்தான் அவர்கள் நினைக்கிறார்கள். முனாஃபிக்கீன்கள் தொழுதார்கள், அல்லாவை நினைத்தார்கள், ஆனால் அல்லாவை குறைவாக நினைத்தார்கள். இன்னைக்கு நம்ம எப்படி தொழுகிறோம்? அல்லாஹ் இந்த முனாஃபிக்கீன்களுடைய தொழுகையை பற்றி சொல்கிறத பார்த்தா, நம்ம தொழுகைக்கு முனாஃபிக்கீன்களுடைய தொழுகையும் ஒன்றா இருக்குமோன்னு நம்ம பயப்பட வேண்டிய ஒரு நிலை தான் இருக்கிறது. தொழுகையில் நம்ம அல்லாவை அதிகம் நினைக்கிறோமா கம்மியாக நினைக்கிறோமா? ஒவ்வொருவரும் நம்ம கணக்குப்பட்டு பார்க்கணும், நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது. இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்பாக அல்லாஹ் திருமறை குரானில் கூறுகிறான், கத அஃப்லஹல் மூமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள். அந்த இறை நம்பிக்கையாளருடைய பண்பு என்ன? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் பயபக்தியுடன் இருப்பார்கள். ஹாஷிஊன், உள்ளச்சம் உள்ளவர்களாக பயபக்தியுடன் அந்த தொழுகையில் ஈடுபடுவார்கள். இறை நம்பிக்கையாளருடைய முதல் பண்பை அல்லாஹ் எப்படி தெளிவுபடுத்துகிறான்? அவர்களுக்கு தொழுகையில் ஹுஷூ இருக்கும், பணிவு இருக்கும், உள்ளச்சம் இருக்கும், பயம் இருக்கும், உள் உணர்வு இருக்கும், சிந்தனை எல்லாம் அல்லாஹ்வை நோக்கி இருக்கும். இது இறை நம்பிக்கையாளருடைய பண்பு. இந்த பண்பு நம்மிடத்தில் வந்து விட்டால் இந்த தொழுகையெல்லாம் நமக்கு பெரிய பாரமாக தெரியாது, சுமையாக தெரியாது. இன்றைக்கி எவ்வளோ மக்களுக்கு தொழுகை ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா? தொழுகை என்றாலே என்னமோ ஒரு பெரிய பாரங்களை தூக்கி தலையில் வைக்கிற மாதிரி இருக்குது. 12 மணி நேரம் வேலை செஞ்சுருவாங்க, அது பாரமாக தெரியாது. இந்த 10 நிமிஷம் தொழுகிறது அவங்களுக்கு எவ்வளவு சங்கடமாக இருக்குது. ஏன்? உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் போகலை, உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை ஆழ பதியவில்லை. அல்லாஹ்வை பற்றிய ஈமான், நம்பிக்கை, இஸ்லாம் உள்ளத்தில் ஆழ பதிந்திருந்தால், நன்கு இடம்பெற்றிருந்தால், தொழுகை அவங்களுக்கு பாரமாக தெரியாது. தொழுகை அவங்களுக்கு இன்பமாக மாறிவிடும். தொழாமல் இருக்க முடியாது, பதறிக்கிட்டு வருவாங்க தொழுகாமல் நம்ம இருந்துட்டோமே. ஏன்னா அல்லாஹ் திருமறை குரானில் கூறுகிறான், வஇன்னஹா அலா கபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன், பயபக்தி உள்ளவர்களுக்குத்தான் இந்த தொழுகை இலகுவாக இருக்கும், பயபக்தி இல்லாதவர்களுக்கு இந்த தொழுகை பெரிய பாரமாகவே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ தொழுகை யாருக்கு பாரமாக இருக்கும்? பயபக்தி இல்லாதவர்களுக்கு. யாருக்கு இன்பமாக இருக்கும்? பயபக்தி உள்ளவர்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பொழுதுபோக்கே இந்த தொழுகை தான். நம்ம பொழுதுபோக்குனா ஒரு பூங்காவுக்கு போகிறது, கொஞ்சம் விளையாடுறது, நாலு பேர் கூடி பேசுறது, இப்படி எத்தனை விஷயங்களையும் நாம் பொழுதுபோக்காக கருதி கொண்டிருக்கிறோம், ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொழுதுபோக்கு என்ன தெரியுமா? ஜுஇலத்து குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது. தொழுகை தான் நான் உங்களுக்கு டேஸ்ட்டு, அதுதான் உங்களுக்கு இன்பம். அந்த பயபக்தி வந்து விட்டால் தொழுகை நமக்கு இன்பமாக மாறிவிடும். அதை நாம் நேசிக்க ஆரம்பித்து விடுவோம் தொழுகையை. அப்படி நாம் நேசிக்க வேண்டும் சகோதரர்களே. இது ஈமான் உள்ளவருடைய பண்பு. நயவஞ்சகருடைய பண்பு என்ன? அவர்கள்தான் தொழுகை வருவார்கள், அந்த தொழுகையில் கவனமற்று இருப்பார்கள். தொழுவாங்க, ஆனால் அந்த தொழுகையில் உயிரோட்டம் இருக்காது, ரூஹ் இருக்காது. உடம்பு மட்டும் இப்படி ருக்கு போகணும், சஜ்ஜா செய்யும். ஆனால் எதுக்கு சஜ்ஜா செய்கிறோம், யாருக்கு சஜ்ஜா செய்கிறோம், தொழுகையில் நம்மளை யார் பார்க்குறா, இந்த உணர்வு எதுவுமே இருக்காது. அல்லாஹ் இவர்களை பற்றி திருமறை குர்ஆனில் கூறுகிறான், 107வது அத்தியாயம், ஃபவைலுல்லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு. எந்த தொழுகையாளிகளுக்கு? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தங்களுடைய தொழுகையிலே கவனமற்று இருக்கிறார்கள், அந்த தொழுகையாளிகளுக்கு கேடு. தொழுகை வந்து கவனத்தை வேற பக்கம் விட்டால் அவர்களுக்கு கேடுன்னு நல்லா சொல்கிறான். அப்போ தொழாதவனுக்கு எவ்வளோ பெரிய கேடுங்கிறத நம்ம வழங்கிக்கிற வேண்டியதுதான். தொழுகைக்கு வந்து கவனத்தை வேறு பக்கம் விட்டு விட்டார்கள், அவர்களுக்கு கேடு. அவர்கள் தொழுகையிலே பாராமுகமாக இருக்கிறார்கள். அல்லதீனஹும் யுராவுன், பிறருக்கு காட்டுவதற்காக தொழுகிறார்கள், மக்களுக்கு காட்டுவதற்காக. நானும் தொழுகையாளி, எல்லாரும் தொழுகிறாங்க. சில பேர் அப்படி இருக்கிறாங்கல்ல, கூட உள்ள நண்பர்கள், ரூமில் உள்ள எல்லாரும் தொழுகிறாங்க, நம்ம மட்டும் தொழுகாமல் இருந்தோம்னா அது நல்லாவா இருக்கும், ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அதனால் போய் தொழுகிறது சோம்பல். இவர்கள் நண்பர்கள் இருக்கிற வரைக்கும் தொழுவாங்க, நண்பர்கள் போயிட்டாங்கன்னா தொழுகைக்கு லீவ் விட்டுருவாங்க. இந்த மாதிரி தொழுகையில் கவனம் இல்லாமல், உள்ளச்சம் இல்லாமல் தொழக்கூடியவர்களுக்கு கேடு என்று அல்லாஹ் சொல்கிறான். சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே, நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது, அதில் நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கிறோம். அதுபோல் அல்லாஹ் 4வது அத்தியாயம் 142வது வசனத்தில் கூறுகிறான், நயவஞ்சகர்கள் வைதா காமு இல சொலாத்தி காமு குசாலா, அவர்கள் தொழுகைக்கு வந்து நின்றால் சோம்பேறிகளாக வந்து நிற்கிறார்கள். இது யாருடைய பண்பு? தொழுகையில் வந்து நின்றா ஒரு சோம்பல், ஒரு வெறுப்புணர்வு, எப்படா இமாம் தொழுகையை முடிப்பார் இப்படின்னு ஒரு கவலை. அந்த தொழுகை வந்து ஒரு பயத்தோட, அல்லாஹ்வுடைய உணர்வு அது எதுவுமே இல்லை அவங்களுக்கு. இது யாருடைய பண்பு? நயவஞ்சகருடைய பண்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அன்பான சகோதரர்களே, தொழுகையில் பயபக்தியோட தொழுகணும். ஆனால் 100% யாரும் அல்லாஹ்வுடைய நினைப்போடைய தொழுக இயலாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, ஒரு அடியான் பாங்கு சொல்லும்போது சைத்தான் காற்று விட்டவனாக பள்ளிவாசலை விட்டு விரண்டு ஓடுகிறான். ஏன்னா அவனுக்கு பாங்கு சத்தத்தை கண்டா பிடிக்காது சைத்தானுங்க. சைத்தான் ஓடுறான், பாங்கு முடிஞ்சோடனே மறுபடியும் வருவான். இக்காமத் சொன்னோனையும் சைத்தான் ஓடுகிறான், காற்று விட்டவனாக ஓடுகிறான். இக்காமத் சொல்லி முடிஞ்சோனையும் தொழுகையில் நின்றன அடியான் தொழுகையில் நின்றவனையுமே சைத்தான் வந்து ஒதுக்குறுக்கதா ஒதுக்குறுக்கதா ஒதுக்குறுக்கதா, இதை நினச்சிப்பார், அதை நினச்சிப்பார், அதை நினச்சிப்பார், எல்லா சிந்தனையும் கொண்டு வருவான். நீங்கள் பாருங்கள், தொழுகையில் கண்டதுகள் இதெல்லாம் வரும். நம்ம நினைக்கக்கூடாதுன்னு நினைப்போம், நினைக்கிறோம். மற்ற நேரத்துலலாம் அந்த சிந்தனை வராது, இயல்பாக நம்ம இருப்போம். ஆனால் தொழுகையில் எல்லா சிந்தனையும் நமக்கு வருது. என்ன காரணம்? இந்த சைத்தான் தான் காரணம். இதை நினை, அதை நினை, எல்லாத்தையும் நமக்கு சொல்லுவான். மறந்த விஷயங்கள் கூட நமக்கு ஞாபகத்துக்கு வரும். பல விஷயங்கள் மறந்துருப்போம், யோசிப்போம், யோசிப்போம், வரவே வராது. ஆனால் தொழுகையில் இருக்கும்போது கரெக்டாக வரும், ஞாபகத்துக்கு வரும். யார் இந்த வேலையை செய்கிறா? செய்தான் இந்த வேலையை செய்கிறான். ஏன்னா தொழுகையுடைய நன்மை நமக்கு கிடைக்கக்கூடாது, அந்த தொழுகையினால் நம்ம மாற்றங்களை அடைந்து விடக்கூடாது, நம்முடைய கவனத்தை திசை திருப்புறான். அப்போ இது கடைசியில் அந்த செய்தானுடைய எண்ணத்துக்கு அடிமையாகி மனுஷன் அதையே அவன் போக்கிலே போயிட்டான்னு வைங்களேன், எத்தனை ரக்காய் தொழுகம் கூட அவனுக்கு தெரியாது, அதையே மறந்துடுவான். அப்போ இந்த மாதிரி செய்தானுடைய ஊசலாட்டம் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். அது ஒரு லிமிட்டில் இருந்தால் பரவாயில்லை, அது ஒரு குறைவான அளவு இருந்தால் பிரச்சனை இல்லை. அதுவே அளவுக்கு அதிகமாக போகுமே ஆனால், தொழுகையில் மிகைக்குமே ஆனால், முனாஃபிக்கின்களுடைய நினைப்பு மாதிரி அல்லாஹ்வை குறைவாக நினைத்து தொழுகைக்கு வெளியில் உள்ள விஷயங்களை அதிகமாக நினைப்போமே ஆனால் அப்போ நம்முடைய தொழுகையினால் நன்மை இல்லாமல் போய்விடும், அது பாவமாக குற்றமாக மாறிவிடும். வரும் எண்ணங்கள் வரத்தான் செய்யும், வெளி விஷயங்கள் வரும்போது தள்ளி விடணும். வரும்போது என்ன செய்யணும், வெளி வெளி விஷயங்கள், உணர்வுகள், துனியாவை பற்றி, நம்முடைய குடும்பத்தை பற்றி எல்லா விஷயமும் வரும். வரும்போது நம்ம தள்ளி விட்டுட்டு இருக்கணும், நிராகரிச்சுக்கிட்டு இருக்கணும். அல்லாஹ் பார்க்குறோம், இதை நான் சிந்தியக்கூடாது, நம்ம தப்பு செய்கிறோம், தொழுகையில் சைத்தா வந்து விளையாடுறான் இப்படிங்கிற அடிப்படையில். அது ஒரு போராட்டம் தான், மனப்போராட்டம் தான் இந்த தொழுகை என்பது. அப்போ இதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கிறது, ஒரு எட்டு வழிமுறைகள். அந்த எட்டு விஷயங்களை நம்ம பேணி நடந்து கொண்டோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகையில் நம்முடைய பெரும்பகுதியை அல்லாஹ்வுடைய நினைப்போடு ஒன்றிய ஒரு தொழுகையாக, நம்முடைய கவனத்தை எல்லாம் ஒருமுகப்படுத்தி பிரயோஜனமுள்ள ஒரு தொழுகையாக நம்முடைய தொழுகையை அமைத்து கொள்ளலாம். அதில் முதலாவது விஷயம், தொழுகைக்கு அழகான முறையில் நம்ம தயாராகணும். தொழுகங்கிறது ஏதோ ஒரு விருப்பு வெறுப்புணர்வோடு நிறைவேற்றக்கூடிய ஒரு கடமை அல்ல. அதை நம்ம விரும்பி நேசித்து அதற்குன்னு சில முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்து அந்த தொழுகைக்கு நாம் தயாராக வேண்டும். ஏன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், யாபனி ஆதம், ஆதமுடைய மக்களே, ஹுது ஜீனத்துக்கும் ஐந்த குள்ளி மஸ்ஜிதின், ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு போகும்போதும் அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் அலங்கரித்து கொண்டு போங்கள். அல்லாஹ் அப்படி சொல்கிறான். அலங்கரிச்சுட்டு போகணுன்னா என்ன, நம்ம மற்ற ஒரு பொதுவாக உள்ள இடங்களுக்கு நம்ம போகிறோம், மக்கள் மதிக்கிற உள்ள இடங்களுக்கு போகிறோம், எப்படி போகிறோம், அந்த மாதிரி நம்ம நல்ல ஆடைகளை உடுத்தி கொண்டு தூய்மையான அடிப்படையில் பள்ளிவாசலுக்கு வரணும். பள்ளிவாசல் தானே சொல்லி அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு வர்றது, அலங்கோலமாக வருவது, நாலு பேர் பார்த்தா அருவறுக்கத்தக்க வகையில் தோற்றத்தில் வருவது, இதையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். அல்லாஹ்வை நம்ம சந்திக்க போகிறோம், அதனால தான் பள்ளிவாசலுக்கு போகும் ரசூலுல்லாஹி சொன்னாங்க வெள்ளப்பொடி சாப்பிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, வெங்காயம் சாப்பிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன், அதெல்லாம் ஒழுங்குமுறை. வெள்ளப்பூடு வெங்காயம் சாப்பிட்டு வருவோம், பக்கத்தில் உள்ள ஆட்கள்லாம் வீச்சம் எடுக்கும், நாத்தம் எடுக்கும். இது வெள்ளப்பூடு வெங்காயத்துக்கு மட்டுமல்ல, நம்ம பாடியிலே ஒரு கெட்ட ஸ்மெல் வருதா உடனே என்ன செய்யணும், அதுக்குரிய செண்டுகள், எத்தனையோ பொருட்கள் இருக்கிறது, அதையெல்லாம் நாம் பயன்படுத்தி கொண்டு பள்ளிவாசலுக்கு வரும்போது நல்ல அழகான தோற்றத்தில், யாருக்கு எந்த இடைஞ்சலும் தராத வகையில் துர்வாடையெல்லாம் நீக்கி கொண்டு நாம் பள்ளிக்கு வர வேண்டும், அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அதெல்லாம் விரும்புகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு சஹாபி கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னுடைய செருப்பு அழகாக இருக்கணும்னு விரும்புகிறேன், என்னுடைய ஆடை அழகாக இருக்கணும்னு விரும்புகிறேன், இது பெருமையில் வருமா, நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்துனா பெருமையில் வருமா, செருப்பு அழகாக இருக்குன்னு விரும்புனா அது பெருமையில் வருமா? நபி அவர்கள் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையை விரும்புகிறான். இது தப்பு கிடையாது, அல்லாஹ் அழகானவன், அழகையை விரும்புகிறான். நம்ம சட்டை நல்லா இருக்குன்னு நினச்சா அது தப்பு கிடையாது, ஆசைப்படலாம். நம்ம செருப்பு நல்லா இருக்குன்னு நினச்சா தப்பு கிடையாது, அது அல்லாஹ் விரும்புகிறான் என்றும் சொன்னார்கள், அதுதான் முக்கியம். அப்போ அல்லாஹ் எதை விரும்புகிறான், நம்ம நல்ல ஆடைகளை உடுத்துவதை அல்லாஹ் அதை விரும்புகிறான். அது மாதிரி தொழுகைக்கு தயாராகுவதென்றால் பாங்கு சொல்லுவாங்க, பாங்கு சொல்லும்போது நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன, மதின் பாங்கு சொல்கிறார், அப்போ நம்ம என்ன செய்யணும், பதில் சொல்லணுமா, பேசிக்கிட்டு இருக்கணுமா, பதில் சொல்லணும், அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே திருப்பி சொல்லணும், ஹையல சலா ஹையல ஃபலாஹ், அந்த வார்த்தையின் போது மட்டும் ஒரு வேறு வார்த்தையை மாற்றி சொல்லணும், என்ன சொல்லணும், லாஹவுல வலாக்குவத்தை இல்லா பில்லா, இது சொல்லணும். அப்போ இதெல்லாம் தொழுகைக்கு தயாராகிறது. பாங்கு சொல்லியாச்சு, அடுத்து என்ன செய்யணும், இன்னும் பத்து நிமிஷம் இருக்குன்னு சொல்லி தூங்கிடலாமா, பாங்கு சொன்ன பிறகு துவா, அந்த செலவாத்து துவா இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஓதுன பிறகு என்ன செய்யணும், பள்ளிவாசலுக்கு போக ரெடி ஆயிடணும். பாங்கு சொல்கிறது எதுக்கு, பள்ளிக்கு கூப்பிட்றதுக்கு தான். அப்போ நம்ம அந்த விஷயத்தை கவனம் செலுத்தாமல் பாங்கு சொன்ன பிறகு ஒரு கொஞ்சம் தூங்குவோமே, இமாம் இக்காமல் சொல்லட்டும், அப்போ போவோம், அவர் இக்காமல் சொல்லோன்னே கட்ட 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 எந்த ஒழு செஞ்சுக்கிட்டு பதறி அடிச்சுட்டு ஓடுவோம், தொழுகையில் போய் மூச்சு இறக்கி நம்ம நிற்போம், அதில் எப்படி நமக்கு கவனம் வரும். அப்போ தொழுகையை வந்து நம்ம விரும்பலை, அதை ஏதோ ஒரு கடமைக்கு ஒரு வெறுப்புணர்வோடு செய்கிறோங்கிற மாதிரி தான் நம்முடைய நடவடிக்கையை காட்டுகிறது. அப்படி அல்ல, பாங்கு சொல்லிட்டாங்களா, ரூமில் உட்காந்து என்னத்தை செய்கிறோம், ஏதாவது ஒரு அவசியமான வேலையாக இருந்தால் நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், ஆனால் எந்த வேறு வேலையும் இல்லை என்று சொன்னால் பாங்கு சொன்னவுடன் நம்ம என்ன செஞ்சிடணும், பள்ளிவாசலுக்கு கிளம்பி விட வேண்டும், அப்புறம் பல்லு விளக்கணும். இதெல்லாம் தொழுகைக்கு முன்னாடி தயாராகிறது. ரசூலுல்லாஹி சொன்னாங்கல்ல, என்னுடைய சமுதாயத்துக்கு சிரமமாக இல்லாவிட்டால் பல் துலக்குவதை நான் கடமையாக்கியிருப்பேன். கஷ்டமாக போயிடக்கூடாதுங்கிறது தான் அதை கட்டாயமாக்கலை. இல்லைன்னா என்ன செஞ்சுருப்பாங்க, எல்லாரும் கண்டிப்பாக பல்லு பல்லு வளர்க்குறது கட்டாயம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ பல்லு வளைக்க கொள்ள வேண்டும். இதெல்லாம் நமக்கு அது மாதிரி சஃப்புகளை வந்து நிற்கும்போது ஒழுங்காக நிற்கணும், கரெக்டாக என்ன செய்யணும், நிற்கணும், தொழுகை எதிர்பார்த்துருக்கணும், இதெல்லாம் வந்து தொழுகைக்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒழுங்குமுறைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லீமில் 369வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொள்கை உறுதினா எது கொள்கை உறுதி? இன்னைக்கு மக்கள் பல விஷயத்தை கொள்கை உறுதின்னு நினைக்கிறாங்க. என்ன கொள்கை உறுதினா, கொள்கை உறுதி, கொள்கை உறுதின்னு கத்திக்கிட்டே இருந்தால் கொள்கை உறுதி ஆயிருமா? கொள்கை உறுதி ஆயிருமா? நல்ல உணர்ச்சிகள்லாம் பொட்டைக்கிற மாதிரி பேசி அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்லிட்டா கொள்கை உறுதி ஆயிருமா? கொள்கை உறுதினா என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கொள்கை உறுதினா எதன்னு வளர்க்குறாங்க. முஸ்லீமில் வரக்கூடிய இந்த ஹதீஸை பாருங்க. ஆனால் கொள்கை உறுதின்னு பேசுகிறவங்ககிட்ட இந்த உறுதி தான் இருக்காது. நபி அவர்கள் கொள்கை உறுதிக்கு என்ன அடையாளமாக சொன்னாங்களோ அந்த அம்சங்கள் இருக்காது. ஆனால் அதுதான் நம்ம இடத்துல இருக்கணும். அது இருந்தால் தான் நம்மகிட்ட கொள்கை உறுதி இருக்கிறது. என்ன அம்சம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா அதுல்லுக்கும் அலாமா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹத்தாயா வயர்ஃபஉ பிஹி தரஜாத். அல்லாஹ் ஒரு காரியத்தின் மூலம் பாவங்களை அழிக்கிறான், அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். அது என்ன என உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? ஒரு காரியத்தை செஞ்சால் அவங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும், அந்தஸ்துகள் உயரும், பாவம் மன்னிக்கப்படும், அந்தஸ்து கூடும். அது என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், இஸ்பாகுல் ஒலுஇ அலல் மக்காரிஹி, வெறுப்பாக இருந்தாலும் ஒழுவை பரிபூரணமாக முறையாக நிறைவேற்றுதல். வெறுப்பான காலகட்டத்தில் கூட ஒழுவை முழுமையாக பரிபூர்ணமாக நிறைவேற்றுதல். எப்போ நமக்கு வெறுப்பாக இருக்கும்? இந்த குளிர்காலங்களில். வெயில் காலத்தில் ஒழு செய்கிறது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பையும் நமக்கு வெறுப்பாக தான் இருக்கும். ஏன்னா தண்ணி வந்து கொதிக்க கொதிக்க வந்து உழுகும் இல்லையா, அப்போ ஒரு வகையான நமக்கு சிரமம் இருக்கிறது. இந்த குளிர்காலத்தில் தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். இதெல்லாம் வெறுப்புக்குரிய காலகட்டங்கள் தான். இந்த நேரத்தில் கூட ஒழு செய்ய சிரமமாக இருந்தாலும் அந்த ஒழுவை நிறைவாக பக்குவமாக முறையாக நம்ம செஞ்சு ஏன் இப்படி செய்கிறோம்? வெறுப்புக்குரிய இந்த நேரத்தில் ஒழுவை நம்ம கரெக்டாக செய்கிறோம். சும்மா ஃபேனுக்காக மூஞ்சில் தண்ணியை ஊற்றிட்டு கை காலெலாம் தண்ணியை தெளிச்சுட்டு ஓடுறது அல்ல. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் விரும்புகிறாங்க நிதானமாக அழகான முறையில் ஒழு செய்கிறது. அது ஒரு முதலாவது விஷயம். பாவங்கள் மன்னிக்கப்படும், அந்தஸ்து என்ன செய்யும், உயரும். இரண்டாவது சொன்னாங்க, கசரத்துல் ஹுதா இலல் மசாஜித், பள்ளிவாசல்களுக்கு அதிகமான எட்டுக்களை எடுத்து வைத்து வைக்கிறது. பள்ளிவாசலுக்கு வரும்போது எப்படி வரணும்? அதிகமான எட்டுக்களை எடுத்து வச்சு வைக்க வர்றது. யார் வருவா இப்படி? ரொம்ப தொலைதூரத்துலேருந்து நடந்தே பள்ளிக்கு போகிறது. ஒவ்வொரு எட்டுக்கும் பாவம் மன்னிக்கப்படும், ஒவ்வொரு எட்டுக்கும் அந்தஸ்து வழங்கப்படும். அப்போ இது இரண்டாவது விஷயம். இன்திலாரு சலாத்தி பாத சலா, ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பார்த்துருக்கிறது. தொழுகையை எதிர்பார்க்கணுங்க. என்ன செய்யணும்? தொழுகையை நம்ம வெயிட் பண்ணணும். தொழுகைக்காக நம்ம வெயிட் பண்ணணும். தொழுகை நமக்காண்டி வெயிட் பண்ணக்கூடாது. இமாம் நமக்காக வெயிட் பண்ணக்கூடாது. நாம் வந்து தொழுகைக்கு வெயிட் பண்ணணும். ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பார்க்குறது. மகரி முடிஞ்சிருச்சு, அடுத்து இசா வரும், இசா தொழுகணும். இசாவுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? வாங்க சொல்லிடுவாங்களே, காம சொல்லிடுவாங்களே, போய் முன்சு நிமிஷம் தொழுகணுமே. இப்படி அந்த சிந்தனை இருக்கிறது, தொழுகை எதிர்பார்க்கறது, தொழுகைக்காக வெயிட் பண்ணுவது. இந்த மூணு விஷயங்கள் வந்துவிட்டால் நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபதாலி குமுர் ரிபாத், இதுதான் கொள்கை உறுதி, இதுதான் கொள்கை உறுதி. இந்த விஷயங்கள் நம்ம இடத்துல இருக்கிறதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன மூணு விஷயங்கள்? ஒழுவை சிரமமான காலகட்டத்திலும் பூரணமாக நிறைவேற்றுதல், பள்ளிவாசலுக்கு அதிகமான எட்டுக்களை. நமக்கெல்லாம் இன்னைக்கு பக்கத்துலேயே பள்ளிவாசலாக போச்சு, தடிக்கி விழுந்தா பள்ளிவாசல். நபியர் காலத்தில் அப்படி இல்லை, பள்ளிவாசலுக்கு நடந்தே வருவாங்க. அதிகமான எட்டுக்களை வச்சு பள்ளிவாசலுக்கு நீ நடந்து வரணும், நீ பள்ளியை தேடி வரணும். உன்னுடைய முயற்சிகள் அதில் அதிகமாக இருக்கணும், உன்னுடைய தேட்டம் அதில் நிறைவாக இருக்கணும். ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை நீ எதிர்பார்த்துருக்கணும். பள்ளிவாசல் வந்து உட்கார், தொழுகைக்காக நீ உட்கார். நீ தொழுகாட்டினாலும் தொழுதுகிட்டு தான் இருக்கிற, நபி அவர்கள் சொன்னாங்க. பள்ளிவாசலில் வந்து தொழுகைக்காக வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் தொழுகாமல் சும்மா உட்கார்ந்துருந்தாலே போதும், தொழுத நன்மை எல்லாம் உங்களுக்கு தருவான். ஏன் தொழுகைக்காக தானே வெயிட் பண்ணுறீங்க? தொழுத நன்மை உங்களுக்கு உண்டு, தொழுகாட்டினாலும் உண்டு. பள்ளியில் வந்து சும்மா உட்காந்தா போதும். அப்போ இதுதான் கொள்கை உறுதி சகோதரர்களே. இந்த மாதிரியான ஒரு தயாரிப்புகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இது முதலாவது அம்சம். இது இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இந்த வழிமுறைகளை பேணி நம்ம வந்துட்டோம்னு வைங்களேன், அந்த தொழுகையில் நம்ம கவனத்தை வெளியில் விடுவோமா சொல்லுங்கள்? இவ்வளவு ஆர்வத்தோடு இவ்வளோ விஷயம் எதிர்பார்த்து நம்ம வர்றோம், இப்படி வர்றவங்க கவனத்தை வெளியில் விடுவாங்களா? விடமாட்டாங்க. ஏன்னா அந்த முக்கியத்துவத்தை தெரிஞ்சதுனால தான் இவ்வளவு தயாரிப்புகளோடு வர்றாங்க, தொழுகைக்குரிய முன்னேற்பாடுகள் அனைத்தையும் செய்து கொண்டு வருகிறார்கள். அப்போ இது முதலாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டிய விஷயம். இந்த விஷயம் வந்து விட்டால் தொழுகையில் கவனக்குறைவு குறைந்துவிடும். இரண்டாவது, தொழுகும் போது நம்முடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய அம்சங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. தொழுகைக்கு முன்னாடி, நமக்கு முன்னாடி நம்முடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய ஒரு ஃபோட்டோ, ஒரு உருவப்படம், அல்லது ஜிகுஜிகுன்னு ஏதோ ஒரு பொருள், ஒரு திரைச்சீலை, ஒரு ஆளுடைய சட்டை, இந்த மாதிரியான விஷயம். அதான் பள்ளிவாசலுக்கு வரும்போது நார்மலாக என்ன ட்ரெஸ் கொடுத்துறாங்களோ அதை உடுத்திக்கிட்டு வரணும். பார்த்தாலே அடுத்தவங்களுடைய கவனத்தை எல்லாம் இழுக்கிற மாதிரி உள்ள ட்ரெஸ்ஸுகள்லாம் போட்டு வரக்கூடாது. சில பேர் ட்ரெஸ் போட்டு வருவாங்க, பின்னாடி உள்ளவர் பார்த்தாங்கன்னா சட்டையில் எழுதியிருக்கும் ஐ லவ் யூ, டிஷர்ட்டில் ஐ லவ் யூ, இவர் ஐ லவ் யூ பார்த்துக்கிட்டே தொழுவார். எப்படி? அப்போ இந்த மாதிரியான ஆடைகளை எல்லாம் நம்ம தவிர்க்கணும். இதெல்லாம் கவனத்தை திசை திருப்பக்கூடிய விஷயங்கள். ஏன்னா ரசூலுல்லாஹி இஸ்லாசுடைய வாழ்க்கையில் பாருங்கள், நபி அவர்கள் சொன்னார்கள் அபுதாவுதில் 1735 செய்தி, ஃபைனஹு லைஸ எம்பகை ஐயக்குன ஃபில் பைத்தி ஷெய்யுன் எஸ்ஸுகாலோ எஸ்ஸுகாலுல் முசல்லி, தொழக்கூடியவருடைய கவனத்தை திசை திருப்புகின்ற எந்த பொருளும் வீட்டில் இருப்பது கூடாது. வீட்டிலே வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு, நம்முடைய கவனத்தை திசை திருப்புற மாதிரி. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் ஒரு திரைச்சிலையே தொங்க விட்டுருக்குறாங்க. என்ன? ஒரு திரைச்சிலை, ஒரு பர்தா. அதில் உள்ள வேலைப்பாடுகள்லாம் பயங்கரமாக செய்யப்பட்டிருக்கு. நபி அவர்கள் தொழுகிறாங்க, கவனம் பூரா அங்கேயே போகுது. எங்கே போகுது? அந்த வேலைப்பாடு செய்யப்பட்ட கவர்ச்சியான அந்த திரைச்சோலையை நோக்கியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனம் போகுது. நபி அவர்கள் தொழுதுட்டு சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, அமீதி அண்ணா கராமக்கி ஹாதா, ஆயிஷாவே இந்த திரைச்சிலையை அகற்றி விடு. ஃபைன்னஹு லா தசாலு தசாவிருஹு தாரலு தாரிலு ஃபி சலாத்தி, அதில் உள்ள படங்கள் எல்லாம் தொழுகையில் எனக்கு குறுக்கீடாக இருக்கிறது, தொழுகையிலே என்னுடைய கவனத்தை திசை திருப்புகிறது, அதை வந்து நீக்கிவிடு என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள். அப்போ ஏன் நபி அவர்கள் நீக்க சொல்கிறாங்க? அதில் ஒரு சில வேலைப்பாடுகள் இருக்குது, உருவப்படங்கள் இருக்கிறது, அது நம்முடைய கவனத்தை திசை திருப்புது, அது நீக்குன்னு சொல்லியிருந்தேன். இதை நம்ம கவனிக்கணும். அப்போ நம்ம மொதல் நம்ம தொழுகையை கவனத்தை ஏதாவது திசை திருப்புதா, ஒரு பொருள் திசை திருப்புதா, அந்த பொருளை நம்ம அகற்றணும். இது ரெண்டாவது வழிமுறை. மொத்தம் 8 விஷயம் சொன்னோம். எத்தனை சொன்னோம்? 8. 2. 3வது விஷயம், நம்முடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய சில உடல் உபாதைகள் இருக்கிற நிலையில் நம்ம தொழுகக்கூடாது. உடல் உபாதைகளை, நிர்பந்தங்களை வைத்துக்கொண்டு நம்ம தொழுகக்கூடாது. உதாரணத்துக்கு என்ன? கடுமையான பசி, கடுமையான பசி, அந்த நேரத்தில் உங்களுக்கு சாப்பாடு வந்துருச்சு, இந்த நேரத்தில் நான் தொழுக போகிறேன், இறையச்சத்தை காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம போய் நின்றோம்னா நமக்கு பசி எடுத்துக்கிட்டு இருக்கும், தொழுகையில் கவனம் வருமா? அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு அழகான வழியை நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. பசிக்கு மட்டும் இல்லை, மலஞ்சலம், ஒளி செஞ்சுருப்போம், என்ன மலஞ்சலம் வரும், 10 நிமிஷம் தானே, நம்ம நினைப்போம் மறுபடியும் ஒளி செய்ய கஷ்டப்பட்டுக்கிட்டு 10 நிமிஷம் தானே, தொழுதுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக என்ன செய்யலாம், பாத்ரூம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி மலஞ்சலத்தை அடக்கி கொண்டு இமாமோட போயிட்டு தொழுகலாமா? தொழுகக்கூடாது. ஏன்? தொழுகும் போதெல்லாம் எப்படா இமாம் முடிப்பார், அதுதான் வரும். தொழுகையில் கவனம் வராது, இந்த இமாம் ஏன் இப்படி நீட்டிக்கிட்டு இருக்காருன்னு வரும். அவர் ஒழுங்காக தான் தொழுவார், ஆனால் இவனுக்கு உள்ள அந்த அவசரத்தில் இமாம் மேலே வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார், எப்படா முடிப்பார், எப்படா முடியும், இது என்ன கடனா, இது என்ன பேருக்கு, இது தொழுகையே கிடையாது, நன்மையே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு 869வது ஹதீஸ், அண்ணே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முன்னால் சாப்பாடு கொண்டு வைக்கப்படுகிறது. ஆயிஷா ரலி அவங்களை பார்க்க ஒருவர் வந்திருக்கிறார், அவருக்கு ஆயிஷா ரலி அவங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. அவர் போய் தொழுவ போகிறேன்னு எந்திரிச்சு நிற்கிறார். ஆயிஷா ரலி அவங்க சொன்னாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க. ஏன்னா நபி அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? லா சலாத்த பி ஹல்லரத்தி தாம் வலா ஹுவ யுதாஃபிஉல் அஹ்பசான், உணவு வந்துவிட்டால் தொழுகை இல்லை, இன்னும் மலம் ஜலங்களை அடக்கி கொண்டும் தொழக்கூடாது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை. மலஞ்சலத்தை அடக்கி கொண்டு நாம் என்ன செய்யக்கூடாது? தொழுகக்கூடாது. ஏன் கவனம் இருக்காது. இதெல்லாம் ரசில் ஏன் சொல்கிறாங்க, தொழுகருடைய நோக்கமே கவனம் தானப்பா. நீ மலஞ்சலத்தை அடக்கி நீ எப்படி நீ அல்லாவை நினைப்பேன், உன்னுடைய கவனத்தை நீ எப்படி ஒருமுகப்படுத்துவேன். இப்போ சாப்பாடு இருக்கும்போது பசியை நினச்சேன்னா, பசி இருக்கும்போது உன்னால் எப்படி கவனத்தை ஒருமுகப்படுத்த முடியும். இந்த ரெண்டு கட்டத்தை நபி அவர்கள் தொழாதீங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, கரெக்டாக இக்காம சொல்கிற நேரத்தில் நம்ம உட்காந்து சாப்பிடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் செய்யணும், அமைத்து கொள்ள வேண்டும். ஒரு சில நேரங்களில் கடுமையான பசி வந்துருச்சா, அப்போ ஜமாத்து முடிஞ்சு போச்சா, அந்த நேரங்களில் நம்ம என்ன செய்யலாம், சாப்பிட்டுட்டு தொழுகலாம், பிரச்சனை இல்லை. அது மாதிரி புகாரியில் 213 செய்தி, இதா நாச அஹதுக்கும் ஃபிஸ் சலா, உங்களில் ஒருவர் தொழுகையில் உறங்கினால், தொழுகையிலே உறங்கினால், ஃபல் எனம் ஹத்தா யாலம மாயக்கரா, அவர் நல்ல தூங்கட்டும். சூப்பர் ஹதீஸ் சொல்லிட்டாங்கப்பா. இனிமேல் தொழுகையில் வந்து நம்ம தூக்கம் வந்துச்சுன்னா அப்படியே சஜிதாவிலே விழுந்துட வேண்டியதுதான். அதுவும் அந்த ஹதீஸுடைய அர்த்தம், இது கடமையான தொழுகைக்கு இல்லை, உபரியான தொழுகைக்கு. ஏன்னா தொழுது தொது டயர்டாயிருவாங்க சஹாபாக்கள், தொழுகையிலே அவங்கள அறியாமல் தூங்குவாங்க. அந்த விஷயத்துக்கு சொல்லப்பட்டது, உபரியா தொழுகும் போது உங்களுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா தொழுகணும் தொழுகணும்னு நினச்சி தொழாதீங்க. தூக்கம் வந்துருச்சுன்னா தொழுகை விட்டுருங்க, போய் தூங்குங்க. தூங்கி எந்திரிச்சு ரிலாக்ஸ் ஆன பிறகு, கவனமெல்லாம் உங்களுக்கு ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வந்த பிறகு அப்புறம் வந்து தொழுவுங்க. என்ன ஓதுறங்கிறதே உங்களுக்கு தெரியலை, என்ன ஓதுறங்கிறதே உங்களுக்கு தெரியலை, தொழுகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இது உபரியான தொழுகைக்கு சொல்லப்பட்டாலும், நம்ம கடமையான தொழுகைக்கு இதிலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம புரியணும். என்ன புரியணும், தொழுகையில் நமக்கு உறக்க வரக்கூடாது, களைப்பு வரக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயாராகணும் நபி அவர்கள் சொல்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்கள், சுபு தொழுகையில் கவனமே இருக்காது. ஏன், அந்த சுபு தொழுகையிலையும் உறக்கம். இக்காம சொல்லுவாங்களா, அல்லறை அடிச்சுக்கிட்டு ஒளி செஞ்சுக்கிட்டு வந்து தொழுகையில் நிற்போம். தொழுகைக்கும் நம்ம தூங்கினதுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இருக்கும். தொழுகையுடைய தூக்கத்துடைய களைப்பே போகாது. அந்த தூக்கத்தை வந்து தொழுகையிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுவல்ல, நிதானமாக தொழுகணும். அப்போ என்ன செய்யணும், வெள்ளெண்ணத்திலே தூங்கணும். நைட்டு 12 மணி வரைக்கும், 1 மணி வரைக்கும் முழிச்சிருக்கிறது, நேரத்தை வீணாக கழிக்கிறது, அப்புறம் தூங்குறது, இடையில 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேப்பு தான் இருக்கும். எப்படி அந்த தூக்கம் போதுமானதாக இருக்கும், அந்த தூக்கம் எப்படி நமக்கு ராகத்தை தரும். இந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சோம்னா நம்முடைய மைண்ட் எப்படி ஃப்ரீயாக இருக்கும், கலக்கமாக தான் இருக்கும். அப்போது தொழுகையில் வந்து இப்படி நிற்போம், தொழுகையில் ரூஹானியத்து இருக்காது, அந்த தொழுகையில் உயிரோட்டம் இருக்காது. அப்போ நேரத்துக்கு நம்ம தூங்கினோம்னா சுபு கரெக்டாக எந்திரிக்கலாம், ஏன் தஹஜ்ஜத்துக்கு எந்திரிக்கலாம். வெள்ளனை இசா தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு வீணான எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடாமல் கரெக்டாக தூங்கிட்டீங்கன்னு வீங்களேன், காலையில் சுபுவுக்கு என்ன, தஹஜ்ஜத்துக்கு எந்திரிச்சு தஹஜ்ஜத்தை தொழுகலாம். இதெல்லாம் நபி அவர்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க, வழிகாட்டுறாங்க. இது 3வது வழிமுறை. 4வது, தொழுகையில் நம்ம ஒழுங்காக தான் தொழுவோம், சில நேரங்களில் ஊட வந்து குறுக்க வந்து போவாங்க, இதனால் நமக்கு தொழுகை கவனமாகும், கவனம் திசை மாறும். ஆனால் இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் பெருசாக ஒரு நினச்சிக்கிறது இல்லை. ஏன்னா இவர் வந்து தொழுகையில் கவனம் திசை திரும்புறதை விட அவர் போகாதனாலும் இந்த தொழுகை இப்படி தான் இருக்குது, அதனால் அவங்களுக்கு பெரிய விஷயமாக தெரிகிறது இல்லை. ஆனால் நபி அவர்களுக்கு சஹாபாக்களுக்கு அது பெரிய விஷயம். எது, தொழுதுட்டுருக்கும் ஒரு ஆள் குறுக்க போகிறது. ஏன், அவங்க கவனம் பூரா என்னது, அல்லாஹ் பார்க்குறான், தொழுதுட்டுருக்கோன்னு. திடீர்னு ஒரு ஆள் குறுக்க வந்தால் என்ன வரும், ஒரு ஆள் குறுக்க வந்துட்டாருன்னா அந்த சிந்தனை வந்துடும், இது கூட வரக்கூடாதுன்னு நினச்சாங்க. அப்படின்னா அவங்க எப்படி தொழுதுருக்குறாங்கன்னு பாருங்கள். அப்போ இதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சட்டங்களை சொன்னாங்க, தொழுது கொண்டு இருக்கும்போது நீங்கள் குறுக்க போகாதீங்க, போனால் அது எவ்வளோ பெரிய பாவங்கிறத விளங்கிக்கிட்டே வீங்களே, 40 வருஷமானாலும் அப்படியே நின்றுவீங்க. அதனுடைய பாவத்தை விளங்கி கொண்டால் தொழுகையாளிக்கு குறுக்க நீங்கள் ஈஸியாக போக மாட்டீங்க. வெயிட் பண்ணி 40 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, அப்படி வெயிட் பண்ணி நின்று அவர் தொழுகை முடிச்சோன்னு அப்புறம் போவீங்க. 40 வருஷம் அவர் தொழுது அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் கடந்து போயிட மாட்டீங்க. ஏன்னா அந்த அவருடைய விபரீதத்தை நீங்கள் புரிந்துவிட்டால் அப்படி நடந்து கொள்வீர்கள் நபி அவர்கள் சொன்னாங்க. சரி, இதை விபரீதத்தை புரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க உள்ளக்க தான் போவாங்க, குறுக்கத்தான் போவாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது குறுக்க போனால் கையை வந்து சீங்க, நீட்டி தடுங்கன்னு சொன்னாங்க. 2வது தடவையும் தடுங்க, 3வது தடவையும் தடுங்க, அதுக்கப்புறம் வந்தால் அவரோட சண்டையிடுங்கள், அவர் சைத்தான் அப்படின்ட்டு சொன்னாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிற மக்களாக இருந்தால் அவங்களோட நம்ம என்ன செய்யலாம், போராடலாம். ஆனால் புரியாத ஜென்மங்களாக இருந்தால் அப்போ தொழுதுட்டு இருக்கும்போது நம்ம சண்டை போட்டோம்னா கடைசியில் தொழுக பாழாக போயிடும். அப்போ இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரச்சனையை தவிர்க்கிறக்க, தொழுகைக்கு குறுக்க போகிறத தவிர்க்கிறதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு அழகான வழிமுறை, அதை எத்தனை பேர் நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல. கடமையான தொழுகையில் தேவைப்படாது, உபரியான தொழுகையில் தேவைப்படும். என்னென்னா, இதா சல்லா அஹதுக்கும் இலா சுத்திரத்தின், உங்களில் ஒருவர் ஒரு தடுப்பை நோக்கி தொழுதால், ஃபல் எதுனுமின்ஹா, தடுப்பை பக்கத்தில் வைத்து கொள்ளட்டும், ஏனென்றால் ஷைத்தான் அவருடைய தொழுகையை முறித்து விட வேண்டாம். அப்போ குறுக்க போனால் தொழுகை முறியுங்கிறத நபி அவர்கள் சொல்கிறாங்க. முறின்னா என்ன அர்த்தம்? அந்த தொழுகையில் நம்முடைய கவனத்தை திசை திரும்பப்படும், வேறு பக்கம் போகும், அப்போ நன்மைகள் குறையும். இதை தான் நபியவர்கள் தொழுக முறின்னு சொல்கிறாங்க. அப்போ தடுப்பை வைத்து கொள்ளட்டும். தடுப்பு எத்தனை பேர் வைக்கிறோம்? ஒரு சுண்ணத்தான தொழுகிறீங்க, ஏதாவது தடுப்பு வச்சுருக்கிறீங்களா? சஹாபாக்களுடைய வழிமுறை என்ன? தடுப்பு வைப்பாங்க. ஃபர்லான தொழுகைக்கு தேவையில்லை, ஏன்னா முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி உள்ளவங்களுக்கு தடுப்பு அங்கே தேவைப்படாது. சுன்னத்து நஃபில் இது மாதிரி நீங்கள் ஜமாத் இல்லாத தொழுகையில் தொழுகும்போது நம்ம தடுப்பு வைக்கணும். சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஃபர்லு தொழுகை முடிஞ்சிருச்சுன்னா எங்கெங்கே தூண்கள் இருக்கோ அந்த தூண்களை நோக்கி விரைவாங்க. எதுக்கு தூண்களை நோக்கி போகிறாங்க? அந்த தூண்களை தடுப்பாக வைத்துக்கொள்வார்கள். சுவர்களை நோக்கி விரைவாங்க, அதை தனக்கு தடுப்பாக வைத்துக்கொள்வார்கள். அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது ஒன்று இருக்குது, அதை கூட நீங்கள் என்ன செய்யலாம்? முன்னாடி வைக்கலாம். இது வந்து என்னுடைய எல்லை, இதுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ தொழுகு போகிறவங்க என்ன செய்வாங்க? அந்த எல்லைக்குள்ளே வரமாட்டாங்க, தவிர்த்துக்கிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு வழிமுறை நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. இது நாலாவது வழிமுறை, தொழுகையில் நம்முடைய கவனத்தை பாதுகாப்பது கொள்வதற்காக நபி அவர்கள் காட்டிய வழிமுறை. ஐந்தாவது, தொழுகையில் வேறு காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது. தொழுகையில் என்ன செய்யக்கூடாது? வேறு காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது. சில பேர் தொழுகையில் நம்ம நிற்கிறாங்கள்ல, நின்றுட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கை இங்கே தான் இருக்கும். இந்த தாடி என்ன செய்வாங்க? அப்படியே நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் தாடியை மெல்ல கூட செய்வாங்க, பார்க்குறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படி தொழுகையில் நின்று எல்லா இடங்களும் அரிக்காது, சைத்தா வந்து ஊசலாட்டத்தை ஏற்படுத்திடுவான், அங்கே எங்கே கை என்ன செய்யும் போய்கிட்டே இருக்கும். சில பேருக்கு என்னென்னா, தொழுகை நின்று தான் சட்டை பட்டன் போட்டிருக்குறோமா, பேனை கரெக்டாக ஜேபில் இருக்குதா, துண்டு கரெக்டாக இருக்குதா, கொஞ்சம் இங்கிட்டு இங்கிட்டு கோணலாக போயிருக்கா, எல்லாத்தையும் தொழுகின்ற சரி பண்ணுவாங்க. இது என்ன தொழுகை? இது தொழுகையில் நின்றா வேறு காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது. ரொம்ப அவசியமான நேரங்களில் மட்டும் ஒன்று ரெண்டு விஷயங்கள் நம்ம செய்யலாம். ரொம்ப அரிக்குது, அப்போ என்ன செய்யலாம்? அரிச்சுக்கிடலாம், பிரச்சனை இல்லை. ரொம்ப அவசியமாக இருந்தால் அப்போ நம்ம என்ன செய்யலாம்? வேறு காரியங்கள் நம்ம செய்து கொள்ளலாம். அதுவே நம்முடைய தொழுகை ஆகிடக்கூடாது, தொழுகையில் அது மிகைத்து விடக்கூடாது. ஹதீஸில் பார்க்குறோம், புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தொழுகையில் ஒரு மனிதர் சஜ்ஜாவுக்கு போகும்போது தரையை சரி பண்ணுறத, ஏன்னா மண் தரை தானே அந்த நேரத்துலலாம், அப்போ என்ன செய்வாங்கன்னா மண்ணாக இருக்குது தூசியாக இருக்குன்னு சொல்லி என்ன செய்வாங்க? சரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி செய்கிறத நபி அவர்கள் தடுத்தாங்க. இன்குன்த ஃபாயிலன் ஃப வாஹிதத்தன், உங்களுக்கு கண்டிப்பாக செய்யணும்னா ஒரே ஒரு தடவை செஞ்சுக்கோ. சஜ்ஜாவுக்கு போகும்போது தரையில் மண்ணாக இருக்கா, அப்போ ஒரு தடவை நீ சுத்தம் பண்ணதோடு நின்றுடணும். ஒவ்வொரு தடவை சஜ்ஜாவுக்கு போகும்போதெல்லாம் சரி பண்ணுறது, இந்த வேலையை செய்யாதீங்க நபி அவர்கள் தடுத்தாங்க. ஏன் நபி அவர்கள் தடுக்கிறாங்க? இது தொழுகைக்கு வெளியில் உள்ள காரியம், ஒரு அளவு ஒரு தடவை செய்யலாம், அந்த அளவுக்கு அனுமதி. அதிகமாக போகும்போது அப்போ தொழுது என்ன நன்மை? தொழுகையில் வெளிக்காரியங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது, இதை நம்ம கவனத்தில் வைக்கணும். அது மாதிரி புகாரியில் 751வது செய்தி, தொழுகும்போது தன்னுடைய பார்வையை அங்கேயும் இங்கேயும் செலுத்துகிறார்கள் அல்லவா, இதை பற்றி ரசூலுல்லாஹி கிட்ட கேட்டாங்க. கவனம் திசை திரும்புறது, வேறு வேறு திசைகளை நோக்கி இப்படி பார்க்கறது, தலைகளை திருப்புவது. நபி அவர்கள் சொன்னாங்க, ஹோ இஹ்திலாசுன் இஹ்தலிசு ஹு ஷைத்தான் மின் சலாத்தில் ஆபது, அடியானுடைய தொழுகையில் ஷைத்தான் செய்கின்ற குழப்பங்களில் இது ஒரு குழப்பம். ஷைத்தான் அடியானுடைய தொழுகையில் அவன் கொஞ்சம் பறித்து கொள்கிறான், அந்த வேலைகளில் இது ஒரு வேலை என்று சொன்னார்கள். அப்போ நம்முடைய தொழுகையுடைய நன்மைகளை குறைக்கிறதுக்கு ஷைத்தான் செய்கிற சதிதான் என்னது? தொழுதுகிட்டு இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாரு, இவர் என்ன செய்கிறாரு, இந்த பக்கம் நடக்குது, இந்த பக்கம், பார்வையில் அங்கே இங்கேயும் அலைமோதப்படக்கூடாது, வெவ்வேறு திசைகளில் திரும்பக்கூடாது. நம்முடைய பார்வை நேராக கிபிலாவை நோக்கி தான் இருக்கணும், தரையை நோக்கி இருக்கணும், அவ்வளோதான். இது ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் காலத்தில் சில மக்கள் விளங்காமல் என்ன செஞ்சாங்கன்னா, தொழுதுட்டு இருக்கும்போது மேலே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, பார்வை என்ன செய்யும், மேலே போகும். இந்த செய்தி நபியவர்களுக்கு வந்துச்சு. நபியவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? லா எந்த ஹுன்னான் தாலிக்க, இந்த காரியத்தை செய்யக்கூடிய மக்கள் இதை விட்டு விலகிக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் லா துஃப்தஃபன்னா அபுசாரகும், அல்ல அப்படியே அவருடைய பார்வைகளை பறித்து விடுவான். நபியவர்கள் ஏசினார்கள். இந்த காரியத்தை செய்பவர்களுக்கு பயங்கரமான எச்சரிக்கையை விட்டார்கள். என்ன? பார்வைகளை மேலே போகக்கூடாது. வானத்தை நோக்கி எதுக்கு பார்க்குறீங்க? இந்த காரியத்தை செய்தால் பார்வைகள் பறிபோய்விடும், எச்சரிக்கையாக இருங்கள் என்று நபி அவர்கள் எச்சரிக்கிறாங்க. அது மாதிரி தொழுகையில் நமக்கு கொட்டாவி வருது, அப்போ என்ன செய்யணும்? தொழுகையில் கொட்டாவி வருது, அப்போ என்ன செய்யணும்? கையை வச்சு மறைக்கணும். ஏன்னா நபி அவர்கள் சொல்கிறாங்க, உங்கள் ஒருவர் கொட்டாவி விட்டால் தன்னுடைய கையை வைத்து மூடிக்கொள்ளட்டும், ஏனென்றால் அவர் ஹா என்று வாயை பிளக்கும்போது சைத்தான் உள்ளே நுழைகிறான். சைத்தான் என்ன செய்வான்? உள்ளே நுழைவான். அப்போ இந்த மாதிரி தொழுகைக்குள்ள வெளியில் உள்ள காரியங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ரொம்ப அவசியமாக இருந்தால் குறைவாக நம்ம என்ன செய்யலாம்? தேவை, ரொம்ப தேவை ஏற்படும் போது மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம்? தொழுகைக்கு வெளியில் உள்ள காரியங்களை செய்யலாம். இது அதோட அஞ்சு காரணங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ ஆறாவது, தொழுகையுடைய நிலைகளை நிதானமாக செய்யணும். ஆறாவது விதிமுறை என்ன? தொழுகையில் நம்முடைய கவனம் வர வேண்டும் என்றால் தொழுகையுடைய காரியங்களை நாம் நிதானமாக, அவசரப்படாமல், இந்த கோழி குத்துற மாதிரி கொத்தாமல் நிதானமாக செய்யணும். சில பேர் ருக்குவுக்கு போவாங்க, இப்படி போவாங்க, டபக்கு நிந்திரிப்பாங்க, சஜ்தாவுக்கு போவாங்க, இப்படி வருவாங்க. மிஷின் மாதிரி தான். ஒரு நிதானம்ங்கிறதே கிடையாது. நமக்கு தொழுகை எப்படி காட்டி தரப்பட்டிருக்கிறது? ருக்குவுக்கு போகணும், கொஞ்சம் நேரம் இருக்கணும், அப்புறம் நிலைக்கு வரணும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். எந்த அளவுக்கு சில நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நிலையை மறந்துட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. ருக்குவுக்கு இருந்து எந்திரிப்பாங்க, கொஞ்ச நேரம் அப்படி நிற்பாங்க, அப்புறம் சஜ்தாவுக்கு போவாங்க, அப்புறம் ரெண்டு அமருக்கு மத்தியில் கொஞ்சம் நேரம் உட்காருவாங்க, ரெண்டு சஜ்தாக்கடியில் உட்காந்துருக்கிறாங்க. அப்போ ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு போகக்கூடிய நேரத்தில் இடையில கொஞ்சம் கேப் விடணும். அந்த நிலைகளை நிறுத்தி நிதானமாக நம்ம செய்யணும். இதுவும் தொழுகையில் ஒரு முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ரசூலுல்லாஹி இஸ்லாசுடைய காலத்தில் ஒரு சஹாபி தொழுகிறார். தொழுதுட்டு வந்தோடனே நபி அவர்கள் சொன்னாங்க, இருஜியா ஃபஸ் சல்லி ஃபைன்னக்கலம் து சல்லி, நீங்கள் போய் மறுபடியும் தொழுகுங்க, ஏன்னா நீங்கள் தொழுகலை. தொழுதுட்டு வந்திருக்கிறாரு, நபி அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் தொழுகலை, மறுபடியும் போய் தொழுகண்டாங்க. அவர் போய் தொழுதார். மறுபடியும் ரசூலுல்லாஹி மறுபடியும் வந்தார். நபி அவர்கள் அப்பயும் அனுப்பிச்சி விட்டாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, சரியாக தொழுகலை, மறுபடியும் தொழுவுங்க. மூணாவது முறையும் அவர் தொழுதுட்டு வந்தார், நீங்கள் தொழுகலை, மறுபடியும் தொழுகுங்கண்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு எப்படி தொழுகணும்னு தெரியல, நீங்களே சொல்லி கொடுங்கன்ட்டார். அப்போ தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உபதேசத்தை செஞ்சாங்க. இந்த உபதேசம், உன்னுடைய ருக்கு இப்படி இருக்க வேண்டும், சஜிதா நிதானமாக செய்ய வேண்டும், நிலைக்கு நீ வர வேண்டும், ஒவ்வொரு உறுப்புகளும் அதனுடைய இடங்களுக்கு போகிற அளவுக்கு, நிதானமாகிற அளவுக்கு ஒவ்வொரு நிலைகளையும் நீ நிறுத்தி நிதானமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த நிதானத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவசர அவசரமாக செஞ்சோம்னா அந்த தொழுகையில் நமக்கு நன்மை கிடைக்காது. இது வந்து ஆறாவது வழிமுறை, ஒரு முக்கியமான நெறிமுறை. ஏழாவது, தொழுகையில் இதெல்லாம் நம்ம சொன்னதெல்லாம் வெளிப்புற நெறிமுறைகள், வெளியில் நம்ம, அதாவது உள்ளம் சம்பந்த இல்லாமல் நம்ம செயல் ரீதியில் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள், இந்த ஆறு விஷயங்கள். இப்போ நம்ம சொல்ல போகிறது, அடுத்து சொல்ல போகிறது உள்ளம் சார்ந்த விஷயம். உள்ளத்தில் நம்ம கடைபிடிக்க இதுதான் ரொம்ப முக்கியம். என்னென்னா, ஏழாவது விஷயம், தொழுகையில் நம்ம அல்லாஹ்வை நினைக்கிறது. எப்படி தொழுகணும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, மல் இன்சான், அழகுற செய்வதென்றால் என்ன? ஒரு மனிதனுடைய செயல் எப்போது அழகுற அமையும்? பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல, பெஸ்ட்டு பெர்ஃபெக்ட்டு. சில நேரங்களில் செஞ்சால் நல்லாது, ஆனால் இது சூப்பர் அப்படிம்போம் இல்லையா. ஒரு உயர்ந்த அந்தஸ்து, அந்த உயர்ந்த அந்தஸ்துக்குரியவனாக அடியான் எப்போ மாறுவான்? நபி அவர்கள் சொன்னாங்க, அந்த அபுதல்லாக கண்ணக்க தராகு, அல்லாவை நீ பார்க்குற மாதிரி அவன் வணங்கணும். தொழுகையில் நின்றா நம்ம அல்லாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்கிற உணர்வு இருக்கணும். அல்லாவோட பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஃபைன்லம் தக்குன் தராகு, அப்படி இல்லை என்றால் ஃபைன்னஹு யராக்கா, அவன் உன்னை பார்க்கிறான். எந்த உணர்வு நமக்கு இருக்கணும்? அல்லாஹ் வணங்கும் போது அல்லாஹ் கூட நம்ம பேசுகிறோம், அல்லாட்ட நம்ம மன்றாடுறோம், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த உணர்வு இருந்துச்சுங்களே, கவனம் எங்கேயுமே போகாது. தொழுதுட்டு இருக்கும்போது அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு செய்த உபதேசத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னல்லாஹ அமரக்கும் பிஸ்ஸலா, அல்லாஹ் உங்களுக்கு தொழுமாறு ஏவி இருக்கிறான். ஃபைதா சல்லைத்தும் ஃபலா தல்தஃபித்து, எனவே நீங்கள் தொழுதால் வேறு பக்கம் நீங்கள் திசை திரும்பாதீர்கள், வேறு பக்கம் உங்களுடைய தலைகளை திருப்பாதீர்கள், கவனத்தை கொண்டு செல்ல வேண்டாம். ஏன் தெரியுமா? ஃபைன்னல்லாஹ் என்சிபு வஜுஹூலி வஜிஹி அபுதிஹி ஃபி சலாத்தி மாலம் இல்தஃபித். ஒரு அடியான் வேறு பக்கம் திரும்பாத வரை அடியானுடைய முகத்துக்கு நேராக அல்லாஹ் தன் முகத்தை வைத்துக் கொள்கிறான். தொழுகையில் நம்ம நின்றோம்னா அல்லாஹ் நமக்கு நேராக நிற்கிறான். அல்லாஹ் கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது எப்படி? நம்ம முதலாளியோடு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது கவனம் வேறு பக்கம் இருக்குமா? எவ்வளோ ஈடுபாடோடு முதலாளி இருக்கிறாரு, நம்மளை பார்க்குறாரு. அவர்கிட்ட நம்ம முறையாக நம்ம விஷயத்தை வெளிப்படுத்தணும், பேசணும், அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். யார்கிட்ட பேசுனாலும் அப்படித்தானே? உடம்பு இங்கே இருக்கும், ரூஹு வேறு இடத்துல, அப்படியா? எவ்வளோ ஒரு ஆள்கிட்ட பேசும்போது எவ்வளோ கவனத்தோடு, ஒருங்கிணைப்போட, ஆர்வத்தோடு, சிந்தனையோடு நம்ம பேசுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தொழுகைங்கிறது என்ன? அல்லாஹ்வோட ஒரு உரையாடல். அல்லாஹ் நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். அந்த உணர்வு அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கா? அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹ் நமக்கு முன்னாடி நிற்கிறான். இந்த உணர்வு வரணும் சகோதரர்களே. இந்த உணர்வு வந்துச்சுன்னு வைங்களேன், தொழுகையில் நம்முடைய கவனம் ஒருமுகப்படுத்தப்பட்டுவிடும். அது மாதிரி, ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியில் 4113 ஹதீஸ், நபி அவர்கள் சொன்னாங்க, தொழுகையில் இருக்கும்போது வலதுபுறமாக இடதுபுறமாக எச்சி துப்பாதீங்க. ஏனென்றால் ஃபைன்னஹு யுநாஜி ரப்பா, தொழுகையாளி அல்லாஹ்வுடன் ரகசியம் பேசி கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வோட பேசணும். தொழுகையில் சும்மானா நம்ம நிற்கலை. அந்த தொழுகை நம்ம எப்படி நினைக்கணும்? இது அல்லாஹ்வோட ஒரு உரையாடல். தொழுகைங்கிறது என்ன? அல்லாஹ்வோட உரையாடல். படைத்த ரப்புல் ஆலமீனோட நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த ரப்புல் ஆலமீனோட பேசும்போது எவ்வளோ கவனமாக இருக்கணும்? உடம்பு இங்கே, கவனம் வேறு பக்கம் இருந்துச்சுன்னா அது சரியா? அப்போ அல்லாஹ்வோட பேசுகிறோம். இது அல்லாஹ்வோட ஒரு ரகசிய உரையாடல். ரப்புல் ஆலமீன் நமக்கு முன்னாடி நிற்கிறான். இந்த உணர்வு நமக்கு வரணும். ஏன்னா அல்லாஹ் எப்படி பேசுகிறாங்கிறதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. தொழுகையில் அடியான் நின்று அல்லாவை வணங்கும்போது அடியானிடம் அல்லாஹ் எப்படி பேசுகிறான், இந்த செய்தியை மனசில் பதிய வச்சுக்கோங்க. தொழுகும் போதெல்லாம் அல்லாஹ் இப்படி பேசுகிறான், அல்லாஹ் இப்படி பேசுகிறான், அந்த சிந்தனை நமக்கு வரணும். என்ன பேசுகிறான் அல்லாஹ்? முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான்னா, தொழுகை எனக்கு பாதி, என்னுடைய அடியானுக்கு பாதியாக நான் பிரித்து விட்டேன். அடியானுடைய தொழுகையை எனக்கு பாதி, என்னை வணங்குறதுக்கு பாதி, அவனுக்கு பாதி. அவனுக்கு பாதி என்ன? அவன் கேட்குறத கொடுக்கறது. அல்லாஹ்வை நம்ம வணங்குறது தொழுகையில் ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு என்ன? அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்வோம்? கேட்போம். அந்த தேவையை அல்லாஹ் நமக்கு தர்றான், அது இன்னொரு பாட்டு. இப்படி தொழுகை இரண்டு பகுதியாக நான் பிரித்திருக்கிறேன். என்னுடைய அடியானுக்கு கேட்டது உண்டு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த வசனத்தை ஓதிட்டோன்னு வைங்க, இதான அல்ஹம்து சூராவுடைய முதல் வரி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் அதிபதி அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். இதை சொல்லிவிட்டால் அல்லாஹ் சொல்கிறானா, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் சும்மா இருக்கானா? நீங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லிட்டீங்கன்னா அல்லாஹ் உங்கள்கிட்ட பேசுகிறான். என்ன பேசுகிறான்? நீ என்னை புகழ்ந்து விட்டாய். அல்லாஹ் நம்மகிட்ட பேசுகிறான். இதை நம்ம கவனத்தில் வைக்கணும். அர் ரஹ்மான் இர் ரஹீம், அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடையவன் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியான் என்னை பெருமைப்படுத்தி விட்டான். மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி என்று சொன்னால், மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை அதிகாரத்துக்குரியவனாக என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், மகத்துவப்படுத்தி விட்டான். இப்படி ஒவ்வொரு சூரா, ஒவ்வொரு வசனங்களை சொல்லும்போது அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான்? பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நேரான வழியை காட்டுன்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறானா, என்னுடைய அடியான் என்னிடத்தில் கேட்கிறான். அல்லாஹ் பேசுகிறான், என்னுடைய அடியான் இடத்துல கேட்கிறான், என்னுடைய அடியானுக்கு அவன் கேட்டது உண்டு. அல்லாஹ் தந்து விடுகிறான். அப்போ நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய உரையாடல். அல்லாஹ்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னாங்க, இப்னு மாஜாவுதில் 22400 செய்தி என்னென்னா, இதா கும், ஒரு சஹாபி வந்து கேட்டார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, அல்லாஹ்வின் தூதரே, இதனி வஉஜிஸ், எனக்கு உபதேசம் பண்ணுங்க, சுருக்கமாக, ரொம்ப தேவையான விஷயத்தை சுருக்கமாக ஒரு வரியில் சொல்லுங்கள், அப்படிப்பட்ட உபதேசத்தை எனக்கு செய்யுங்கள்னு சொன்னார். நபி அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இதா கும்தஃபி சலாத்தி கஃப சல்லி சலாத்தம் வாத்தாயின், தொழுகையில் நீ நின்றால் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடியவர் எப்படி தொழுவார்? அந்த நேரத்தில் தொழுகையில் எவ்வளோ கவனம் இருக்கும்? மௌத்தா போக போகிறோம், அல்ல நம்மளை கொலை செய்ய போகிறாங்க. கடைசியாக 2 ரக்காய் தொழுதுக்குறோம், நம்ம தொழுகிறோம், இந்த துன்யாவே நம்ம போக போகுது. அந்த நேரத்தில் அந்த 2 ரக்காய் தொழுகை எப்படி தொழுவோம்? அழுகையோடு, கண்ணீரோடு, அல்லாவிடத்தில் நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் முன் வச்சு. வேறு எந்த சிந்தனை வராது நமக்கு அந்த நேரத்தில், எந்த சிந்தனை வராது. கடைசி நேரம் இதுதான் அல்லாவை நெருக்கிறதுக்கு, நம்முடைய தௌபா செய்கிறதுக்கு, அல்லாட்ட கேட்கறதுக்கு, அல்லாவை பெருமைப்படுத்துறதுக்கு. அந்த இடத்துல நமக்கு அல்லாவோட எவ்வளோ ஒரு ஈர்ப்பும் ஒரு கவனமும் வரும். இந்த மாதிரி தொழக்கூடியவரை போல நீ தொழுக வேண்டிய எல்லா நேரத்துலையும் தொழுகணும். அப்படின்னா தொழுகையில் நிற்கும் போதெல்லாம் நமக்கு மௌத்து ஞாபகம் வரணும். தொழுகையில் அல்லாவை நினைக்கிறோம், அதோட மட்டும் இல்லாமல் என்ன நினைக்கணும்? மௌத்தை நினைக்கணும். நாளைக்கு மௌத்தா போயிட்டா என்ன செய்ய? இந்த சிந்தனை வந்துச்சுன்னு வைங்களேன், அல்லா நம்மளை பார்க்குறான், அல்லா நம்மளை பார்க்குறான், இந்த சிந்தனை நமக்கு வந்துடும். அப்போ மரண சிந்தனை நமக்கு தொழுகையிலே வர வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து 7வது வழிமுறை. மொத்தம் நம்ம என்ன சொன்னால் 8 வழிமுறைகள் சொன்னோம் இல்லையா. இப்போ கடைசியாக நம்முடைய கவனத்தை எல்லாம் ஒருமுகப்படுத்துவதற்கு நம்ம பேண வேண்டிய கடைசி வழிமுறை, எதை நம்ம ஓதுகிறோமோ அதனை நாம் பொருள் புரிந்து ஓத வேண்டும். அது குரானில் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பொருளை புரிந்து கொள்ள இயலாது. குரானில் உள்ள முழு வசனங்கள், முழு அத்தியாயங்களையும் பொருளை புரிஞ்சு உங்களால் ஓத முடியாது. ஆனால் அந்த குறிப்பிட்ட சில சூறாக்களை, ஏதோ ஒரு சில சூறாக்கள் நீங்கள் தேர்வு செஞ்சு அந்த சின்ன சின்ன சூறாக்களுக்காவது நீங்கள் பொருளை கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும், பொருள் புரிந்து குர்ஆன் வசனங்களை படிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். பொருள் தெரிஞ்சவங்க கூட அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுவாங்க, ஆனால் அந்த வசனத்தை அர்த்தத்தை சிந்திக்க மறந்துடுவாங்க. பொருள் தெரியும், ஆனால் அந்த அர்த்தத்தை அவர்கள் நினைவில் கொண்டு வராமல் வாய் மட்டும் என்ன செய்ய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அவங்களுக்கும் தொழுகையில் கவனம் வராது. ஒரு சில சூறாக்கள் அல்ஹம்து சூறாவுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், அர்த்தம் படிச்சுக்கரலாம். அல்ஹம்துலா ரபில் ஆலமின்னா அகிலத்தின் எதிர்ப்பு அல்லாவுக்கு எல்லா புகழும், குல்வல்லாகது குல்லது பிரபினாஸ், இப்படி சின்ன சின்ன சூறாக்களுக்கு பொருளை படித்து கொண்டு அந்த சூறாக்களை ஓதும்போது அந்த அர்த்தத்தை நீங்கள் என்ன செய்யணும், உள்ளுக்கு உள்கொண்டு வந்தீங்கன்னா சைத்தானுடைய சிந்தனை வராது. ஏன்னா உங்கள் சிந்தனை எல்லாம் எதில் இருக்கும்? அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம், இந்த வார்த்தையை சொல்கிறோமோ இதுக்கு என்ன அர்த்தம், இப்படியே போகும்போது நம்ம தொழுகையிலேயே கவனம் எல்லாம் ஒருமுகப்படுத்தப்படும். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஊத்துல் அல்ம, கல்வியாளர்கள் அல்லாவுடைய பார்வையில் நல்லடியார்கள் கல்வியாளர்கள் யார் தெரியுமா? அல்லாவுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காமிக்கப்பட்டால் சஜிதாவிலே அவர்கள் விழுந்து விடுவார்கள். வஹிருணலில் அதகானி எபுக்கூன வ எசீதுஹும் ஹொஷுஆ, சஜிதாவிலே அவர்கள் விழுந்து விடுவார்கள், அது அவர்களுக்கு மெம்மேலும் பயபக்தியை ஏற்படுத்தும். அப்போ குர்ஆன் வசனங்களை ஓதும்போது நமக்கு என்ன செய்யணும், பயபக்தி வர வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கே என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். உண்மையிலே பயபக்தி ஏற்படுத்துறதே குர்ஆன் தான். குர்ஆனுக்கு தான் அது மிகப்பெரிய சக்தி இருக்குது. ஏன் அல்லாஹ் சொன்னால்ல, லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், இந்த குர்ஆனை நாம் மலையின் மீது இறக்கியிருந்தால் அல்லாஹ்வுடைய பயத்தால் வெடித்து சுக்குனராக மலைகள் போயிருக்கும். அப்போ இந்த குர்ஆனுக்கு அவ்வளோ பெரிய சக்தி, மலைக்கே மலையவே உடைச்சிரும். அந்த மாதிரி ஒரு சக்தி தான் குர்ஆனில் இருக்கிறது. அப்போ அந்த குர்ஆன் வசனங்களை ஓதும்போது அர்த்தத்தை புரிந்து நம்ம ஓதும்போது நம்முடைய உள்ளத்திலையும் அந்த ஹுஷு, அல்லாஹ்வுடைய அச்சம், மலைகளுக்கு பாறைகளுக்கு வரக்கூடிய அந்த பயம் நம்ம உள்ளத்தில் வரும். இந்த அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது குர்ஆன். அந்த குர்ஆனை பொருள் உணர்ந்து படிக்கணும். குர்ஆன் மட்டுமல்ல, சஜ்தாவில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, சஜ்தாவில் என்னங்க ஓதணும் சொல்லுங்கள், யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள், சுபஹான ரப்பில் ஆலீம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், மகத்துவம் மிக்க என் இறைவன் தூய்மையானவன். சார் ருக்குல என்ன ஓதணும், சுபஹான ரப்பி, சுபஹான ரப்பியல் ஆலா தான் சஜ்தாவில். ருக்குல நம்ம என்ன செய்யணும், சுபஹான ரப்பியல் அலீம், அது ருக்குல ஓதணும். அப்போ சுபஹான ரப்பியல் ஆலான என்ன, உயர்ந்த என்னுடைய இறைவன் தூய்மையானவன். இந்த மாதிரியான திக்ருகள் தொழுகைகள் என்னென்ன ஓதுறோமோ அதுக்கெல்லாம் முடிஞ்ச அளவு நீங்கள் என்ன செய்யுங்க, அர்த்தத்தை என்ன செய்யணும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி அவருடைய தொழுகை அந்த மாதிரி தான், ஒரு உயிரோட்டம் உள்ள தொழுகையாக தான் இருந்திருக்கு. தொழுகையில் என்ன செய்வாங்கன்னா நீண்ட சூறாக்களை ஓதுவாங்க. ஓதும்போது ஒரு இடத்துல சொர்க்கத்தை பற்றி வருதா, உடனே குர்ஆன் வசனத்தை ஓதுற நிப்பாட்டிட்டு அல்லாட்ட கேட்பாங்க, யாரெல்லாம் இந்த பாக்கியத்தை எனக்கு கொடு. அப்போ எப்படி பொருள் புடிஞ்சு ஓதியிருக்கிறாங்க குர்ஆன் வசனத்தை, நரகத்தை பற்றி குர்ஆன் ஓதிக்கிட்டு இருப்பாங்க, நரகத்தை பற்றி வரும் வசனம், அந்த இடம் வரும்போது நிப்பா ஓதுற நிப்பாட்டிட்டு அல்லாஹ் அந்த நரகத்தை விட்டு என்னை காப்பாற்றுன்னு கேட்பாங்க. குர்ஆன் வசனம் ஓதுவாங்க, அந்த இடங்களில் சப்பே உன் இறைவனை துதிப்பீராகன்னு குர்ஆன் வசனம் வரும், அந்த இடத்துல சுபஹானல்லாஹ் நல்லா துதிப்பாங்க. அப்போ இதுதான் உயிரோட்டம் உள்ள ஒரு கிராத். இந்த அடிப்படையில் தொழுகையுடைய நம்ம எதை சொல்கிறோமோ அதை ஒரு மந்திரமாக சொல்லாமல் சொல்லக்கூடிய அந்த வாசகங்களுக்கெல்லாம் நீங்கள் அதனுடைய அர்த்தத்தை பொருள் புரிஞ்சு இன்ஷாஅல்லாஹ் நீங்கள் சொல்வீர்களே. ஆனால் கண்டிப்பாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய தொழுகையை ஒரு பயபக்தி உள்ள தொழுகையாக, நம்முடைய கவனம் தொழுகையில் ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு தொழுகையாக, தொழுகையில் வெவ்வேறு விஷயங்களுக்கு இடம் தராமல் தொழுகையுடைய முழு நோக்கத்தையும் புரிந்து அந்த தக்குவா பயம் மானக்கேடான விஷயங்களை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு தொழுகையாக நம்முடைய தொழுகை அமையும். இதில் சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள், எட்டு விஷயங்கள் சுருக்கமாக நாம் இங்கே குறிப்பிடுகிறோம். முதலாவது, தொழுகைக்கு நாம் தயாராகி கொள்ள வேண்டும். தொழுகைக்கு முன்பாக செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்ய வேண்டும். பாங்கு பதில் சொல்கிறது, ஒழு செய்கிறது, பல்லு துளக்கிறது, அழகான ஆடை அணிந்து விட்டு தயாராக வருவது, தொழுகைக்கு எட்டுக்களை எடுத்து வைப்பது, தொழுகைக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணுவது, இதெல்லாம் தொழுகைக்கு தயாராகிறது. ரெண்டாவது, பசி, மயக்கம், சிறுநீர் மலம் இதெல்லாம் அடக்கி கொண்டு நாம் தொழுகக்கூடாது. மூன்றாவது தொழுகும்போது நம்முடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய படங்கள், உருவப்படங்கள், பொருட்கள் எதுவும் நமக்கு முன்னால் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நான்காவது, தொழுகும்போது குறுக்கே யாரும் வராத வகையில் ஒரு தடுப்பை நோக்கி நம்ம என்ன செய்யணும், தொழுகணும். தடுப்பு இல்லைனா ஏதாவது ஒரு பொருளை தடுப்பாக வைத்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது, தொழுகைக்கு வெளிக்காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது. அவசியம் தேவைப்பட்டால் ஒரு குறைவாக ஒரு தடவை ரெண்டு தடவை செஞ்சுக்கிறலாம். அதிகமாக என்ன செய்யக்கூடாது, வெளிக்காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. அஞ்சு, ஆறாவது, தொழுகையில் தொழுகும்போது ஒவ்வொரு நிலைகளையும் ஒவ்வொரு காரியங்களையும் நிறுத்தி நிதானமாக நம்ம என்ன செய்யணும், அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக நேரம் கொடுத்து நாம் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும். ஆறாவது, ஏழாவது, தொழுகையில் அல்லாஹ் நமக்கு முன்னாடி நிற்கிறான், அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நாம் அல்லாஹை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அல்லாஹ் நம்மோட உரையாடி கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிற நினைப்போடு, மௌத்து வந்துட்டால் நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு நம்ம தொழுகணும். இது ஏழாவது. எட்டாவது, தொழுகையுடைய வாசகங்கள், தொழுகையில் சொல்லப்படுற திக்ருகள், தொழுகையில் நம்ம அன்றாடம் ஓதக்கூடிய அல்ஹம்து சூரா, சின்ன சின்ன சூராக்கள், இதுக்கெல்லாம் நம்ம பொருளை உணர்ந்து அந்த பொருளை நாம் நினைவூட்டி நாம் தொழுகையிலே குர்ஆன் வசனங்களை ஓத வேண்டும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய வணக்க வழிபாட்டை, தொழுகையை உயிரோட்டமுள்ள தொழுகையாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தாவானா அனில் ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு.